மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ஆசிரியை திருமதி நித்ய வினோதினி யோகேஸ்வரன், ஐஸ்லபி தமிழ் வித்யாலயத்தின் சமூக விஞ்ஞான ஆசிரியை. மாணவர்களே, இன்றைய தினம் தரம் 10 வரலாறு பாட அலகுகளில் ஒன்றான உலர்வளைய புராதன நகரங்களின் வீழ்ச்சியும் தென்மேற்கில் புதிய இராச்சியங்களின் தோற்றமும் என்ற பாடப்பகுதியின் தொடர்ச்சியே கற்பிக்கப்பட உள்ளது. மாணவர்கள், இதற்கான பல்வேறு நுட்ப முறைகள் உங்களுக்கு கற்பிக்கப்பட உள்ளதால் அதற்கேற்றவாறான கற்றல் உபகரணங்கள், பாடநூல் என்பவற்றை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். பாடத்திற்குள் செல்வோம். மாணவர்களே, கடந்த முறை இந்த தலைப்பின் கீழ் நாங்கள் நகரங்களின் தோற்றம், நகரங்களின் பின்னணி காரணங்கள், அதே போன்ற அரசுகளின் தோற்றம் போன்ற பல்வேறு விடயங்களின் கீழ் முதலாம் நகராக்கம் எவ்வாறு காணப்பட்டது, அதே போன்று அதற்கான சிறப்பம்சங்கள், முதலாம் நகராக்கத்தின் வீழ்ச்சி, அதற்கான காரணம் என்ன என்பன தொடர்பாகவும், இரண்டாம் நகராக்கத்திற்கான அடிப்படைகள் என்ன என்பனவும், அதே போன்று அங்கு காணப்பட்ட இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடுகள், அதன் பொருளாதார கட்டமைப்பு, சமய நிலை, கட்டிடக்கலை அம்சங்கள் இவை தொடர்பாக சென்ற முறை பார்த்தோம். அதே போன்று மாணவர்களே, இலங்கையின் தலைநகரங்கள் தொடர்பான இலகு வழிமுறை ஒன்றும் என்னால் கற்பிக்கப்பட்டது. இது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்றைய தினம் நாங்கள் இலங்கையின் தலைநகரங்களில் தென்மேற்கு நோக்கி உருவான தலைநகரங்களை ஆட்சி செய்த அரசர்கள் தொடர்பான மிக முக்கியமான விடயங்களையே இங்கு கலந்துரையாட உள்ளோம். மாணவர்களே, இது ஒரு குழப்பமான பாடப்பகுதி. இங்கு ஒரே பெயரை கொண்ட இலக்கங்கள் மட்டும் வேறுபட்டு காணப்படுகின்ற அரசர்கள் ஒவ்வொரு இராச்சியங்களிலும் காணப்பட்டமையால் மாணவர்களுக்கு பரீட்சையின் போது வினவப்படும் வினாக்களுக்கு பிரித்தறிந்து பதிலளிப்பது கடினமாக இருக்கும் என மாணவர்களே. எனவே இதற்கான சில இலகு வழிமுறைகளை இந்த பாடப்பரப்பினோடாக முன்வைப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். இன்றைய தினம் நாம் கற்க இருக்கின்ற விடயங்களை குறித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தலைநகரத்தின் முதல் அரசர்கள், அதே போன்று இறுதி அரசர்கள், தலைநகரங்களின் ஆட்சி காலம், அவற்றின் ஆட்சி பரப்பு, அதை ஆட்சி செய்த அரசர்களின் விவரம், அரசர்களின் சேவைகள், இராஜ்ய பகுதிகளில் காணப்பட்ட கலை இலக்கிய வளர்ச்சி என்பன தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது, இலங்கையின் தலைநகரங்கள் முக்கியமான 7. இந்த 7 தலைநகரங்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்கான இலகு வழி ஒன்றை நான் குறிப்பிட்டேன், மீட்டு பாருங்கள். அனுபோல தம்யா குரு கம் கோ. அனுபோல தம்யா குரு கம் கோ. இதன் அடிப்படையில், அதாவது அனுராதபுரம், பொலநறுவை, தம்பதனிய, யாப்பகுவ, குருணாகல், கம்பளை, கோட்டை என்ற அடிப்படையில் இலங்கையின் தலைநகரங்களை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். எனவே இலங்கையின் முதல் தலைநகரம் எது, இறுதி தலைநகரம் எது, எந்த தலைநகரத்தின் பின்னர் எந்த தலைநகரம் அமைந்தது என்ற அடிப்படையில் இலகுவாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் இதை ஆட்சி செய்த முதல் அரசர்கள் தொடர்பாக ஒரு நுட்ப முறையொன்றினை குறிப்பிட்டேன். மாணவர்களே, மீண்டும் எழுதிக் கொள்ளுங்கள். அனுபோல தம்யா குரு கம் கோ என்று ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதிய பின்னர் அதன் அருகில், அணு அனுராதபுரத்தின் அருகில் பண்டு என தொடங்கி கீழ், அதன் கீழ் ஒன்றன் பின் ஒன்றாக 1, 3, 1, 2, 4, 6 என்றவாறு எழுதிக்கொள்ள வேண்டும். 1, 3, 2 இணைத்து விஜயபாகு என்ற பெயரையும், அடுத்ததாக 1, 2, 4, 3 இணைத்து புவனேகபாகு என்ற பெயரினையும், 6 என்ற இலக்கத்திற்கு நேராக பராக்கிரம பாகு என்ற பெயரினையும் இட்டுக்கொண்டோம். அவ்வாறு நீங்களும் எழுதிக்கொள்ளுங்கள். எனவே மாணவர்களே, புலனறுவையின் முதல் அரசன் யார் என கேட்கும் பொழுது முதலாம் விஜயபாகு என்றவாறும், தம்பதனியாவின் முதல் அரசன் யார் என்ற பொழுது 3 விஜயபாகு என்றவாறும் நாங்கள் இலகுவாக குறிப்பிட முடியும். மாணவர்களே, இதன் ஆட்சி காலம் தொடர்பாக சிறிய ஒரு நுட்ப முறையை இதன் அருகிலேயே எழுதிக் கொள்ளுங்கள். அணு என்பதற்கு நேராக ஆறு, அதாவது கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு காலம் ஆறு என்றவாறும், பொலனறுவைக்கு நேராக 10, தம்பதனியாக்கு நேராக 12, அதன் கீழ் 12 12 என 12 3 தடவைகளை எழுதி கொள்ளுங்கள். அடுத்ததாக கம்பளைக்கு நேராக 13, கோட்டைக்கு நேராக 14. மீண்டும் ஒருமுறை, அணுவுக்கு நேராக 6, புறநறுவைக்கு நேராக 10, தம்பதனிய தொடக்கம் குருணாகல் வரை 12, கம்பளைக்கு நேராக 13, கோட்டைக்கு நேராக 14. மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு அந்த நூற்றாண்டு கால பகுதிகள் இலகுவாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த ஆட்சி ஆண்டுகளை எழுதிக் கொள்வோம். அதன் அடிப்படையில் தம்பதனியாவில் இருந்து நான் குறிப்பிடுகின்றேன். எனவே இன்றைய கற்பிக்கின்ற விடயத்தின் அடிப்படையில் இந்த விடயங்களை நான் குறிப்பிடுகின்றேன், எழுதிக் கொள்ளுங்கள். தம்பதனியாவுக்கு நேராக 12க்கு அருகில் 32, 1232, யாப்பகுவாக்கு நேராக 72, குருணாகலுக்கு அருகில் 12 பக்கத்தில் 93, அதேபோன்று கம்பளை 13 பக்கத்தில் 41, கோட்டையின் அருகில் 14 பக்கத்தில் 15. எனவே உதாரணமாக மாணவர்களே, குருணாகல் ராஜ்யம் அமைந்த காலம், தலைநகரமாக அமைந்த காலம் என வினவிய பொழுது நாம் விடையளிக்க முடியும் 1293 என்றவாறு, கோட்டை ராஜ்யம் 1415 என்றவாறு. எனவே மாணவர்களே, இதனை நீங்கள் அட்டவணையில் இட்டுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த ராஜ்யங்களை ஆட்சி செய்த இறுதி அரசர்கள் தொடர்பான விடயங்களை குறித்துக் கொள்வோம். மாணவர்களே, அனுராதபுரத்தின் இறுதி மன்னன் யார்? 5ஆம் மகிந்தன். எனவே அனுராதபுரத்திற்கு நேராக 5ஆம் மகிந்தன் எனவும், புலனறுவையின் இறுதி மன்னன் கடந்த முறை பார்த்தோம் பராக்கிரம பாண்டியன். எனவே புலனறுவைக்கு நேராக பராக்கிரம பாண்டியன் என்றும், தம்பதனிய இறுதி மன்னன் 1ஆம் புவனேகபாகு, யாப்பகுவையின் இறுதி மன்னன் 1ஆம் புவனேகபாகு. எனவே மாணவர்களே, தம்பதினிய யாப்பகுவ இரண்டினதும் இறுதி மன்னன் ஒருவர்தான், அவர் 1ஆம் புவனேகபாகு. அதேபோன்று குருணாகல் இறுதி மன்னன் 5ஆம் விஜயபாகு அல்லது சவுளு விஜயபாகு என்று எழுதிக் கொள்ளுங்கள். கம்பளையின் இறுதி மன்னன் 3ஆம் விக்ரமபாகு. கோட்டையின் இறுதி மன்னன் தர்மபாலன். மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகின்றேன், 5ஆம் மகிந்தன், அடுத்ததாக பராக்கிரம பாண்டியன், அடுத்ததாக 1ஆம் புவனேகபாகு, அடுத்து 1ஆம் புவனேகபாகு, அடுத்து 5ஆம் விஜயபாகு அல்லது சவுளு விஜயபாகு, அடுத்தது 3ஆம் விக்ரமபாகு, கோட்டைக்கு நேராக தர்மபாலன் என்றவாறு இறுதி அரசர்களின் அட்டவணையை எழுதிக் கொள்ளுங்கள். மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு ஒரே பார்வையில் இந்த ராஜ்யங்களை ஆட்சி செய்த முதல் அரசர்களும் இறுதி அரசர்களும் ஆட்சி காலம் தொடர்பான விளக்கம் கிடைத்திருக்கும். அடுத்ததாக நான் இங்கு உங்களுக்கு குறிப்பிட தயாராக இருப்பது இந்த ராஜ்யங்களை ஆட்சி செய்த அரசர்களின் விபரம், அதாவது மொத்த அரசர்களின் விபரம் தொடர்பான ஒரு இலகு அட்டவணை தான் பிள்ளைகள் இது. நீங்கள் அட்டவணை இட்டுக் கொள்ளுங்கள் பின்வருமாறு. அதாவது அனுராதபுரம், புறநறுவை, தம்பதனிய, யாப்பகுவ, குருணாகல், கம்பளை, கோட்டை ஆகிய தலைநகரங்களின் பெயர்களை கிடையாக எழுதி கொள்ளுங்கள். அதன் பின்னர் செங்குத்தாக, அதாவது குத்தாக, விஜயபாகு, புவனேகபாகு, பராக்கிரமபாகு, விக்ரமபாகு என்றவாறு எழுதிக் கொள்ளுங்கள். விஜயபாகு, புவனேகபாகு, பராக்கிரமபாகு, விக்ரமபாகு. மாணவர்களை, நாம் பார்க்க இருப்பது விஜயபாகு என்ற பெயரில் ஒவ்வொரு தலைநகரத்தையும் ஆட்சி செய்த அரசர்கள் யார் யார் என்று பார்க்க இருக்கின்றோம், விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு அட்டவணையை இட்டதன் பின்னர் குறித்துக் கொள்ளுங்கள், விஜயபாகு என்பதற்கு நேராக அனுராதபுரம் என்ற இடத்தில் தர அடையாளம் இடுங்கள். அதன் பின்னர் புலனறுவைக்கு நேராக 1,2, அதாவது முதலாம் விஜயபாகு, இரண்டாம் விஜயபாகு இருவரும் புலனறுவையின் அரசர்கள் என்பதே இதன் கருத்தாகும். தம்பதனியவுக்கு நேராக கீழ் 3.4 யாப்பகுவ தர அடையாளம் எடுக்கொள்ளுங்கள். குருணாகல் 5, கம்பளை தர அடையாளம், கோட்டை 6. எனவே இதன் போது நீங்கள் பார்ப்பதற்கு தெரியும் மாணவர்களே, விஜயபாகு என்ற பெயரில் அனுராதபுரத்தில் அரசர்கள் இல்லை, யாப்பகுவ ராஜ்யத்திலும் இல்லை, கம்பளை ராஜ்யத்திலும் இல்லை. எனவே முதலாவது விஜயபாகு, இரண்டாம் விஜயபாகு ஆட்சி செய்த பிரதேசம் புலனறுவை, மூன்றாம் நான்காம் விஜயபாகு ஆட்சி செய்த பிரதேசம் தம்பதனிய, குருணாகலை ஆட்சி செய்தவர் 5 விஜயபாகு, கோட்டையை ஆட்சி செய்தவர் 6 விஜயபாகு. எனவே விஜயபாகு தொடர்பான சிக்கல்கள் இங்கு தீர்ந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக பார்ப்போம் புவனேகபாகு என்ற பெயர். அனுராதபுரம், புலனறுவை ஆகிய இடங்களில் தர அடையாளம் இட்டுக் கொள்ளுங்கள். தம்பதனிய 1, யாப்பகுவ 1, குருணாகல் 2.3, கம்பளை 4, கோட்டை 5.6.7. ஆம் மாணவர்களே, தம்பதனியவின் இறுதி மன்னன் முதலாம் புவனேகபாகு அதே மன்னன் தான் யாப்பகுவையின் முதல் மன்னன். எனவேதான் நாம் இரண்டு இடங்களிலும் 1, 1 என்ற இலக்கங்களை இட்டிருக்கின்றோம். அதே போன்று குருணாகலில் 2, 3 புவனேகபாகு, கம்பளையில் 4 புவனேகபாகு, அதே போன்று கோட்டையில் 5, 6, 7 புவனேகபாகு ஆட்சி செய்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றன. அடுத்து பார்ப்போம் நாம் பராக்கிரமபாகு என்ற பெயர் கொண்ட மன்னர்களின் விபரம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், புலனறுவையின் முதல் மன்னன் முதலாம் விஜயபாகு, அதே போன்று அடுத்த சிறப்பு மன்னன் முதலாம் பராக்கிரமபாகு. எனவே புலனறுவைக்கு நேராக 1, தம்பதனியக்கு நேராக 2, யாப்பகுவுக்கு நேராக 3, குருணாகலுக்கு நேராக 4, கம்பளைக்கு நேராக 5, கோட்டைக்கு நேராக 6, 7, 8. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும், இலங்கையில் 1 தொடக்கம் 8 வரை பராக்கிரமபாகு என்ற பெயரில் மன்னர்கள் ஆட்சி செய்து இருக்கின்றார்கள் என்பது. எனவே இப்பொழுது இந்த அட்டவணையில் நீங்கள் பார்க்கும் பொழுது பராக்கிரமபாகு என்ற பெயர் கொண்ட மன்னர்களின் விபரங்களை பொன்னருவை தொடங்கி 1, 2, 3, 4, 5 கோட்டையில் மட்டும் 6, 7, 8 என்றவாறு இலக்கங்களை இட்டுக் கொள்ள முடியும். மாணவர்களே, யாப்பகுவ என்ற இடத்தில் காணப்படுகின்ற பராக்கிரமபாகு மன்னன் 3 பராக்கிரமபாகு, அந்த இலக்கத்திற்கு வட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அதே போன்று கம்பளையில் 5 பராக்கிரமபாகுவிற்கும் வட்டமிட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாணவர்களே, 3 பராக்கிரமபாகு, 5 பராக்கிரமபாகு அந்தந்த ராஜ்ய கால பகுதிகளில் ஆட்சி செய்தாலும் அவர்கள் ஆட்சி செய்த பிரதேசம் இந்த தலைநகரங்கள் அல்ல, வேறு இடங்கள். எனவே தொடர்ந்து வரும் பொழுது இதன் தொடர்பாக விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அட்டவணை இப்பொழுது உங்களுக்கு பூரணமாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக இறுதியாக ஒரு விடயம் இருக்கின்றது அந்த அட்டவணையில், விக்ரமபாகு. கம்பளையின் இறுதி மன்னன் 3 விக்ரமபாகு. எனவே 3 என்ற இலக்கத்தை மாத்திரம் கம்பளையில் இட்டுக் கொள்ளுங்கள். இந்த அட்டவணை மாணவர்களே உங்களுக்கு அரசர்கள் தொடர்பான பல்வேறு வினாக்களுக்கு விடையளிப்பதற்கும் ஒரு வரலாற்று ஒழுங்கை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். இந்த அட்டவணையை நீங்கள் உங்கள் பார்வைக்குரிய ஒரு இடத்தில் காட்சிக்கு வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்ப்பதனூடாக இதன் விளக்கங்களை மேலும் மேலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களே, இன்று வழங்கப்பட்ட இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைய அடுத்த விடயத்திற்கு செல்வோம். அடுத்து நான் உங்களுக்கு விளக்க இருப்பது இந்த தலைநகரங்களில் காணப்பட்ட இலக்கிய வளர்ச்சி தொடர்பாக. ராசரட்டை நாகரிகத்தில் காணப்பட்ட இலக்கிய வளர்ச்சிக்கும் தென்மேற்கு நோக்கிய ராசதானிகளில் ஈரவளைய பிரதேச ராசதானிகளில் காணப்பட்ட இலக்கிய வளர்ச்சிகளுக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. எனவே இதன் அடிப்படையில் இங்கு தோன்றிய இலக்கிய வளங்கள் தொடர்பாக பின்வருமாறு நாங்கள் குறித்துக் கொள்வோம். ஆமானவர்களே, இதற்கும் உதவும் ஒரு விடயம்தான் அனுபுல தம்யா குருகம் கோ. ஆம், இதில் நான் அனுராதபுரம் புலனறுவை என்ற விடயங்களில் தொடர்பான இலக்கிய வளர்ச்சி தொடர்பாக குறிப்பிட முன்வரவில்லை. மிக முக்கியமான தம்பதினிய தொடக்கம் கோட்டை வரையிலான இலக்கிய வளர்ச்சி தொடர்பாகவே குறிப்பிட தயாராக இருக்கின்றேன். ஆம், தம்பதினியாவிற்கு கீழாக எழுதி கொள்ளுங்கள். மூன்றாம் விஜயபாகு மன்னன். மூன்றாம் விஜயபாகு மன்னனால் சமய நூல்கள் புதுப்பிக்கப்பட்டன. எனவே புதிய நூல்கள் எதுவும் எழுதப்படவில்லை. அடுத்ததாக இரண்டாம் பராக்கிரம பாகு. இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னன் சிறப்புமிக்க ஒரு ஆட்சி செய்ததாக பல்வேறு தகவல்கள் காணப்படுகின்றன. அதற்கு உதாரணமாக அம்மன்னன் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட, அவராலும் எழுதப்பட்ட பல்வேறு நூல்களை நாங்கள் குறிப்பிட முடியும். ஆம், இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னனுக்கு கீழ் எழுதி கொள்ளுங்கள். கவி சிலுமின. கவி சிலுமின என்ற மகாகாவியம், இது சிங்கள மொழி நூலாகும். ஆம், கதிகாபத்து. கதிகாபத்து என்பது என்னமானவர்களே, இது ஒழுக்க நெறி, அதாவது ஒழுக்க நெறி கோவை என்பதாகும். ஆமானவர்களே, பௌத்த பிக்குகளுக்கான ஒழுக்க நெறி கோவை தான் கதிகாபத்து என்ற பெயரில் எழுதப்பட்டது. புலனறுவையிலும் எழுதப்பட்ட ஒழுக்க நெறி கோவை போன்றே தம்பதினியாவிலும் தம்பதினிய கதிகாபத்து எழுதப்பட்டது இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னன் காலத்தில் ஆகும். ஆம், அடுத்ததாக விசேடமான ஒரு அம்சம், கந்தவூரு சிரித்த என்ற நூல். ஆம், இது எதை குறிப்பிடுகின்றது? இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னனின் தினசரி நடவடிக்கைகள், அதாவது டயரி என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கந்தவூரு சிரித்த. அடுத்ததாக பார்ப்போம் மாணவர்களே, இங்கு எழுந்த பல்வேறுபட்ட நூல்கள். பொதுவாக வைத்திய நூல்கள், இலக்கண நூல்கள், இலக்கண விளக்க உரைகள், பாலி மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் என்றவாறு பல்வேறு நூல்கள் இங்கு எழுதப்பட்டதாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. புத்த புத்திர தேரர், புத்த புத்திர தேரர் என்பவரால் எழுதப்பட்ட யோகர்ணவய, இது ஒரு வைத்திய நூல். அதே போன்று பூஜாவலிய, சத்தர்ம ரத்னாவளிய என்ற நூல்கள் புத்த புத்திர தேரராலும், தர்மசேன தேரர் என்பவரால் எழுதஸ் லக்குண, எழுசதஸ் லக்குண என்ற இலக்கண விளக்க உரை நூலும். நாம் தொல்காப்பியம் போன்ற தமிழ் இலக்கணங்களை விளக்கும் நூல்கள் இருக்கின்றன தானே, அதே போன்று சிங்கள இலக்கிய இலக்கணத்தில் காணப்படுகின்ற விளக்கங்களை பெற்றுக்கொள்ள இந்த நூல் எழுதப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்று பாலி மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் என்று பார்ப்போம். விசுக்தி மார்க்க சன்னைய, விசுக்தி மார்க்க சன்னைய, சமந்த கூட வர்ணனைய, சமந்த கூட வர்ணனைய, ரசவாகினி, சார சங்கிரய, போஜஸ்ஸ மஞ்சுசா, போஜஸ்ஸ மஞ்சுசா, இது ஒரு வைத்திய நூல். மாணவர்களே, அடைப்புக்குறிக்குள் எழுதிக் கொள்ளுங்கள். ஹந்தவனகல்ல விகாரை வம்சம் என்ற வம்ச நூல் ஒன்றும், தூப வம்சம் என்ற நூல் ஒன்றும் எழுதப்பட்டுள்ளது. இங்கு ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் மாணவர்களே. தென்மேற்கு நோக்கி எழுதப்பட்ட தலைநகரங்களில் எழுதப்பட்ட நூல்கள் பொதுவாக தொடர்ச்சியான வரலாற்றை கூறும் நூல்களாக இல்லை. ராசரட்டை கால நூல்கள் வம்ச கதைகளாக காணப்பட்ட அதே வேளை அவற்றிலிருந்து மாறுபட்ட ஒரு இலக்கிய வடிவமாக இந்நூல்கள் எழுந்துள்ளன என்றே குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக நாம் யாப்பகுவையில் எழுந்த நூல்கள் தொடர்பாக பார்க்கும் பொழுது, யாப்பகுவ ஆட்சி கால பகுதி முழுவதும் எந்த ஒரு இலக்கிய வளர்ச்சியும் இடம்பெறவில்லை என்றே குறிப்பிட வேண்டும். எனவே யாப்பகுவ தலைநகரத்திற்கு நேராக கோடுண்டு இட்டுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக குருணாகல் தலைநகரம் தொடர்பாக பார்ப்போம். குருணாகல் தலைநகரத்தில் நான்காம் பராக்கிரம பாகு எனப்பட்ட பண்டித பராக்கிரம பாகு மன்னனால் விசேடமாக இலக்கிய வளர்ச்சி தோன்றியதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆம், சிங்கள உரைநடை இலக்கிய வளர்ச்சி இடம்பெற்ற காலம் என்று குறிப்பிட முடியும். பன்சிய பனாஸ் ஜாதகிய, 550 ஜாதக கதைகள் இவை சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதாகவும், அதே போன்று தலதா சிரித்த, தலதா பூஜாவலிய, சிங்கள போதி வம்சம் போன்ற நூல்கள் குறுநாகல் காலத்தில் எழுந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. பன்சிய பனாஸ் ஜாதகைய, தலதா சிரித்த, தலதா பூஜாவலிய, சிங்கள போதி வம்சம் என்பனவாகும். கம்பளை காலம். கம்பளை முதல் கோட்டை வரையிலான காலப்பகுதியில் விசேடமாக வேறுபட்ட ஒரு இலக்கிய வடிவம் தோன்றியது. ஆம் மாணவர்களே, அதுதான் தூது காவியம். தூதுவிடு காவியங்களாக பல்வேறு காவியங்கள் எழுந்த காலம் இது. எனவே சந்தேசிய நூல்கள் என்று நாம் இதனை குறிப்பிட முடியும். ஆம், அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிக பழைய தூது காவியங்கள் என குறிப்பிடப்படுவது கம்பளை காலத்தில் எழுந்த மயூர சந்தேசிய, திசர சந்தேசிய. மயூர என்பது மயில் வீடு, தூது. ஆம் மாணவர்களே, கம்பளை காலத்தில் எழுந்த பாலி மொழி நூல்கள் தொடர்பாக பார்ப்போம். ஜனபோதாவலிய, பாரமி சதகைய, பாலாவதார. ஜனபோதாவலிய, பாரமி சதகைய, பாலாவதார என்ற நூல்கள் பாலி மொழி நூல்கள். சிங்கள நூலாக அக்காலத்தில் எழுந்ததுதான் சத்தர்மலங்காரைய. ஆமணவர்களே, கோட்டை காலம். கோட்டை காலத்தில் ஆறாம் பராக்கிரமபாகு மன்னனின் காலம் சிங்கள இலக்கியத்தின் பொற்காலம் என அழைக்கப்படுகின்றது. சிங்கள இலக்கியத்தின் பொற்காலம். இக்காலத்தில் பௌத்த பிரிவினாக்கள் அதிகளவு தோற்றம் பெற்றதால் மாணவர்களே, அங்கு கல்வி கற்ற பண்டிதர்கள் அதிகமாக தோன்றினர். எனவே கல்வி கற்ற பண்டிதர்கள் பல்வேறு நூல்களை எழுதியதோடு பல்வேறு பிரிவினாக்களின் கல்வி வழங்கியதனால் சிறந்த ஒரு வளர்ச்சி கண்ட காலப்பகுதியாக இதனை நாம் குறிப்பிட முடியும். அந்த வகையில் தொட்டகமுவ ஸ்ரீ ராகுல தேரர், காரகல வனரத்ன தேரர், இருகல் குணதிலக்க பிரிவினா தேரர், இவர்களை நாம் பண்டிதர்களாக குறிப்பிட முடியும். இங்கெழுந்த நூல்கள் என்று பார்க்கும் பொழுது மாணவர்களே, சிரித்த அதாவது புகழ் காவியங்கள், போர்க்காவியங்கள் என்பவற்றையும் குறிப்பிட முடியும். பெரகும்பா சிரித்த என்ற நூல், அதே போன்று காவிய சேகர, புதுகுணலங்காரைய, லோவட்ட சங்கராவ, குத்தில காவியம் ஆகிய நூல்களை குறிப்பிட முடியும். பெரகும்பா சிரித்த, காவிய சேகர, புதுகுணலங்காரைய, லோவட சங்கராவ, குத்தில காவியம் இவற்றை காவியங்களாகவும், தூது காவியங்களாக இங்கு ஹங்ச சந்தேசிய, அன்னம் விடு தூது என மாணவர்களை, பரவி சந்தேசிய, புறாவிடு தூது, செலலிகினி சந்தேசிய, மைனாவிடு தூது போன்ற தூது காவியங்களும் விசேடமாக எழுந்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றன. ஆம், இதன் அடிப்படையில் இங்கு நீங்கள் ஒரே பார்வையில் இலங்கையின் தென்மேற்கு நோக்கிய ராஜதானிகளில் எழுந்த இலக்கிய நூல்கள் வளர்ச்சி தொடர்பாக விளக்கங்களை பெற்றிருக்க முடியும் என்று நம்புகின்றேன். ஆம், அடுத்து நாம் பார்ப்போம் மாணவர்களே, இங்கு ஆட்சி செய்த அரசர்கள் தொடர்பான மிக முக்கியமான விடயங்கள். மாணவர்களே, தொடர்ந்தும் பரீட்சைக்கு இப்பகுதியில் இருந்து இரண்டாம் நகராக்க காலத்தில் இடம்பெற்ற வரலாற்று சம்பவங்கள் தொடர்பான பல்வேறு வினாக்கள் உங்களது பகுதி ஒன்று வினாக்களிலும் சரி, பகுதி இரண்டு வினாக்களிலும் சரி தொடர்ந்தும் வினவப்பட்டு வந்துள்ளன. எனவே இவை தொடர்பான சிக்கல்களை நீங்கள் அந்த அரசர்களின் அடிப்படையில் குறிப்புகளாக எடுத்துக்கொள்வதன் மூலம் தீர்த்து கொள்ள முடியும். தம்பதினிய அரசர்கள் தொடர்பான அட்டவணையின் அடிப்படையில் தம்பதினியா ஆட்சி செய்த அரசர்கள் தொடர்பான சிறப்பம்சங்களை இங்கு பார்ப்போம். நாம் குறிப்புகளாக எழுதிக் கொள்ளுங்கள். மூன்றாம் விஜயபாகு மன்னன், உங்களுக்கு தெரியும் தம்பதினியாவின் முதல் மன்னன். மாணவர்களே, தென்மேற்கு நோக்கி தலைநகரங்கள் இடம்பெயர்ந்த காலப்பகுதியில் இங்கு பிரதேச கோட்டைகள் அது அரண்கள் காணப்பட்டதாக ஏற்கனவே நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் தம்பதனிய என்ற இடத்தில் கோட்டை ஒன்றை அமைத்து பன்னி தலைவனாக வத்ஹிமி விஜயபாகு என்ற விஜயபாகு ஆட்சி செய்து வந்தார். பொலனறுவையில் 1215 ஆண்டு இடம்பெற்ற கலிங்க மாகனின் ஆக்கிரமிப்பின் பின்னர் மக்கள் தலைநகரங்கள் இடம்பெயர்ந்து பாதுகாப்பு கருதி வந்த சந்தர்ப்பத்தில் இந்த வத்ஹிமி விஜயபாகு மன்னன் மாயரட்டை, அதாவது மாயரட்டை பிரதேசத்தை ஐக்கியப்படுத்தி தம்பதனிய ராஜ்யத்தை தோற்றுவித்ததாகவும் மூன்றாம் விஜயபாகு என்ற பெயரில் அரசனானதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஆமாணவர்களே, மேலும் இங்கு ஒரு விடயம் என்னவென்றால், இலங்கையில் ஒரு அரசன் மக்களால் அரசன் என ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவர் பௌத்த சமயத்தை தழுவியவராகவும் பௌத்த சமயத்திற்கு சேவையாற்றுபவராகவும் அதேவேளை அரசனின் உடமையாக புனித தந்தத்தாது அல்லது பாத்திரத்தாது ஒன்றினை வைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு சம்பிரதாய மரபாக காணப்பட்டது. எனவே மூன்றாம் விஜயபாகு மன்னனும் தனது சம்பிரதாய மரபினோடாக அரசனாக ஏற்றுக்கொள்ள தேவையான செயற்பாடுகளில் ஈடுபட்டார். அந்த வகையில் கலிங்கமாகனின் ஆக்கிரமிப்பின் போது பௌத்த குருமார் புத்தரின் புனித தந்த தாதுவையும் பாத்திர தாதுக்களையும் கொத்மலையில் ஒழித்து வைத்திருந்தனர். இதனை மூன்றாம் விஜயபாகு மன்னன் எடுத்து வந்து கேகாலை மாவட்டத்தில் வெளிகல என்ற மலையுச்சியில் தலதா மாளிகை ஒன்றை அமைத்து அதில் பிரதிஷ்டை செய்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே இதன் பின்னர் நாட்டின் அரசனாக மக்கள் மூன்றாம் விஜயபாகுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இனமானவர்களே, அடுத்து பார்ப்போம் இவரது சிறப்பான சேவைகள் என்று பார்க்கும் பொழுது, தம்பதினிய தலைநகரமாக சிறப்பு பெற்றது இவரால். அதே போன்று வெளிகல தலதா மாளிகைக்கு மேலதிகமாக தம்பதினியாவில் விஜய சுந்தரராமய என்ற விகாரையை கட்டியமை, கழனி விகாரையை புனர் நிர்மாணம் செய்தமை, அதே போன்று உபசம்பத்தா நிகழ்வை நடாத்தி புத்த சாசன விருத்திக்கு உதவி செய்தமை. உபசம்பத்தா என்பது பௌத்த சமயத்தில் காணப்படுகின்ற விசேட ஒரு சடங்கு முறை. அதன் பின்னர் மூன்றாம் விஜயபாகுவின் பின்னர் இலங்கையை ஆட்சி செய்தவர் இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன். இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் மூன்றாம் விஜயபாகு மன்னனின் மகன், தம்பதினியாவின் இரண்டாவது அரசன். இவர் காலம் விசேடமாக புகழ்பெற்ற சம்பவங்கள், விசேட வரலாற்று சம்பவங்கள் இடம்பெற்ற காலம் என்று குறிப்பிட முடியும். மாணவர்களே, இரண்டாம் பராக்கிரமபாகு ஒரு சிறந்த கல்விமான். சங்கரஹித மகாதேரர் என்ற தலைமை பிக்குவிடம் கல்வி கற்றதாகவும் அதனூடாக பல்வேறு திறமை பெற்றதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. கரிகால சாகித்ய சர்வஜ்ஞ பண்டித பராக்கிரமபாகு என்பது இவரது பட்டப்பெயர். கரிகால சாகித்ய சர்வஜ்ஞ பண்டித பராக்கிரமபாகு நூல்கள் பலவற்றை எழுதியதாகவும் ஏற்கனவே நாம் பார்த்தோம். கவி சிலுமின, அதே போன்று கதிகாவத்த போன்ற நூல்கள் எழுதியதாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. மிக முக்கியமாக இவர் காலத்தில் ஜாவா நாட்டிலிருந்து சந்திரபானு என்பவரால் படையெடுப்பு இடம்பெற்றதாகவும் அதற்கு வெற்றிகரமாக முகம் கொடுத்ததாகவும், அதாவது 1147 இடம்பெற்ற ஜாவா நாட்டின் சந்திரபானு படையெடுப்பும், அடுத்ததாக கலிங்கமாகன் புலனருவை ஆக்கிரமித்திருந்த கலிங்கமாகன் படையெடுப்பு 1155 இடம்பெற அவனை திட்டமிட்டு வெற்றி கொண்டு மன்னனை கொன்றதாகவும், அதாவது கலிங்கமாகனை கொன்றதாகவும் இலங்கையை காப்பாற்றிய மன்னன் என்ற பெயரிலும் இவரை அடையாளப்படுத்த முடியும். அதே போன்று ஜாவா நாட்டில் சந்திரபானுவின் படையெடுப்பு மீண்டும் ஒரு முறை இடம்பெற்றது இம்மன்னன் காலத்தில், 1261. 1261 இடம்பெற்ற இந்த படையெடுப்பின் போது சந்திரபானுவை கொன்று வெற்றி கண்டதாக குறிப்புகள் காணப்படுகின்றன. இதற்காக உதவியை அவர், அதாவது போருக்கான உதவியை பாண்டிய பேரரசிடமிருந்து பெற்றுக்கொண்டதாகவும், அதற்கு தேவ பதிராஜ என்ற அமைச்சர் உதவி புரிந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து நாம் பார்ப்போம் நான்காம் விஜயபாகு, அதாவது போசத் விஜயபாகு என்ற மன்னன். இரண்டாம் பராக்கிரமபாகுவின் இளைய மகன், கிறிஸ்துக்கு பின் 1170 அரசனானார். இரண்டு வருட காலத்தில் ராணுவ வசதியால் இவர் கொல்லப்பட்டார். இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் மகன் இறந்த பின்னர், அதாவது நான்காம் போசத் விஜயபாகு இறந்த பின்னர் அடுத்ததாக ஆட்சிக்கு வந்தவர்தான் முதலாம் புவனேகபாகு. முதலாம் புவனேக பாகு தம்பதனியை விடுத்து யாப்புகுவை தலைநகரமாக்கி கொண்டார். எனவே தம்பதனியாவின் இறுதி மன்னன் முதலாம் புவனேக பாகு, யாப்புகுவின் முதல் மன்னன் முதலாம் புவனேக பாகு என்றவாறு இலகுவாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். யாப்புகுவ தலைநகரம், இது தொடர்பாக ஆட்சி செய்த அரசர்கள் தொடர்பாக பார்ப்போம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, யாப்புகுவ தலைநகராக கொண்டு ஒரே ஒரு ஆட்சியாளர் மட்டும்தான் ஆட்சி செய்தார். ஆம், அவர் யார்? முதலாம் புவனேக பாகு. இரண்டாம் பராக்கிரம பாகுவின் இளைய மகன் இவர். இவர் பல்வேறு சிறப்பான செயற்பாடுகளை மேற்கொண்டார் என்று குறிப்பிடப்படுகின்றது. வன்னி தலைவர்களின் கிளர்ச்சிகளை தடுத்ததாகவும், வன்னி தலைவர்களின் கிளர்ச்சிகளை தடுத்து தென்னிந்திய ஆக்கிரமிப்பு பலவற்றிற்கு முகம் கொடுத்ததாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. உதாரணமாக கலிங்கராயர் படையெடுப்பு, சோடகங்கன் படையெடுப்பு என்பவற்றை இவர் காலத்தில் குறிப்பிட முடியும். பாதுகாப்பு கருதி இவர் யாப்புகுவ கோட்டையாக அமைத்த காலப்பகுதியில் இருந்து வெளிநாட்டு தொடர்புகள் தொடர்பாக வர்த்தக தொடர்புகளுக்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. உதாரணமாக 1183 ஆண்டு எகிப்து நாட்டிற்கு தூது குழு ஒன்றை அனுப்பி, அதாவது அனுப்பப்பட்டதாகவும், எகிப்தின் கெய்ரோ நகரில் அவர்கள் வரவேற்கப்பட்டதாகவும் தகவல்கள் காணப்படுகின்றன. அடுத்த தலைநகரத்தை பார்ப்போம், குருணாகல் ராசதானி. இலங்கையின் குருணாகல் தலைநகரமாக காணப்பட்ட காலத்தில் பல்வேறு இலக்கிய வளர்ச்சி எழுந்ததாக பார்த்தோம். இங்கு ஆட்சி செய்த அரசர்கள் தொடர்பாக பார்க்கும் பொழுது மாணவர்களே, இரண்டாம் புவனேக பாகு முதல் மன்னனாக கருதப்படுகின்றார். 1293 ஆண்டு இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றார். இவர் காலத்தில் மூன்றாம் பராக்கிரம பாகு படையெடுத்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இவர் காலத்தில் தான் மாணவர்களே, மூன்றாம் பராக்கிரம பாகு மன்னர், அதாவது தென்னிந்திய பாண்டிய படையினரால் இலங்கையிலிருந்த புனித தந்தத்தாதுக்கள் கொள்ளையடிக்கப்பட்டு தென்னிந்தியாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மூன்றாம் பராக்கிரம பாகு மன்னன் அவற்றை இந்தியாவிலிருந்து மீட்டு வந்து பொலனறுவையை தலைநகரமாக்கி ஆட்சி செய்வதற்கு தயாராக இருந்தார் என்று குறிப்புகள் காணப்படுகின்றன. இதனை இரண்டாம் புவனேக பாகு படையெடுத்து மூன்றாம் பராக்கிரம பாகுவை வெற்றி கொண்டு அதன் பின்னர் குருணாகலை தலைநகரமாக அமைத்ததாக கதைகள் காணப்படுகின்றன. எனவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, மூன்றாம் பராக்கிரம பாகுவின் ஆட்சி காலமாக நாம் யாப்புகுவ காலப்பகுதியை குறிப்பிட முடியும். இவர் புலனறுவையை தலைநகராக முயற்சி செய்ததாக குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்து பார்ப்போம் மாணவர்களே, நான்காம் பராக்கிரம பாகு மன்னன். குருணாகலின் சிறப்புமிக்க பண்டித பராக்கிரம பாகு மன்னன் இவர். இரண்டாம் புவனேக பாகுவின் மகன். இவர் 1302 ஆண்டு ஆட்சி பீடம் ஏறினார் என்று சரஸ்வதி மாலை என்ற தமிழ் இலக்கிய நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பௌத்த சமயம் மற்றும் கல்வி மற்றும் கலை இலக்கிய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய மன்னர் இவர். பன்சேமரஸ் ஜாதகை நாம் ஏற்கனவே பார்த்தோம். பல்வேறு நூல்கள் எழுதப்பட்டது இவர் காலத்தில் என்று குறிப்பிட முடியும். அடுத்து பார்ப்போம், நான்காம் பராக்கிரம பாகுவின் பின்னர் ஆட்சி செய்தது யார் என்று. மூன்றாம் புவனேக பாகு அல்லது வன்னி புவனேக பாகு. இவர் தொடர்பாக போதியளவு தகவல்கள் பாடநூலில் காணப்படவில்லை. இவர் தொடர்பான விடயம், குருணாகலில் ஒரு குளம் கட்டியதாக நாட்டார் கதைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதாம். குருணாகலின் இறுதி மன்னன் தொடர்பாக பார்ப்போம் மாணவர்களே, சவுளு விஜயபாகு அல்லது நான்காம் விஜயபாகு என்ற, மன்னிக்கவும், ஐந்தாம் விஜயபாகு, சவுளு விஜயபாகு. இவர் நான்காம் புவனேக பாகுவின் தந்தை என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து கம்பளையை ஆட்சி செய்த அரசர் தொடர்பாக பார்ப்போம். கம்பளையின் முதல் மன்னன் யார்? நான்காம் புவனேக பாகு. இவர் ஐந்தாம் விஜயபாகுவின் மகன். லங்கா திலக விகாரை, கடலாதினிய விகாரை ஆகிய விகாரைகள் இவர் காலத்தில் அமைக்கப்பட்டது. மாணவர்களை, கம்பளை காலத்தில் சிறப்பான சில வரலாற்று அம்சங்களை நாம் குறித்து கொள்ள வேண்டும். இதுவரை காணப்பட்ட தலைநகரங்களிலிருந்து சற்று வேறுபட்ட ஆட்சி முறை இங்கு காணப்பட்டது. எனவே இதனையும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். கம்பளை காலத்தில் யாழ்ப்பாண ராசதானியும் தெடிகம ராசதானி, தெடிகம என்பது தக்கின தேசத்தை சேர்ந்த தலைநகரம், தலைநகரமாக காணப்பட்ட ஒரு சிறிய பிரதேசம். தெடிகம ராசதானி இரண்டும் கம்பளை ராஜ்யத்திற்கு சவால்களாக காணப்பட்டது. கம்பளை காலத்தில் அரச குடும்பங்கள் பிரபு குடும்பங்களுடன் சிறந்த தொடர்பினை பேணிய காலம் என்று குறிப்பிட முடியும். சேனாதிலங்கார செனவிரத்ன குடும்பம், ரைகம அழகேஸ்வர குடும்பம் என்ற இரு பிரபு குடும்பங்களை நாம் குறிப்பிட முடியும். உதாரணமாக மாணவர்களே, இவர்களை தொடர்பு தொடர்பாக பார்க்கும் பொழுது, இக்குடும்ப தளபதி ஒருவர் தெடிகம பராக்கிரம பாகுவின் சகோதரியை மணந்தார் என்று குறிப்பிடப்படுகின்றது. சேனாதிலங்கார செனவிரத்ன குடும்பத்தை சேர்ந்தவராம். அதே போன்று ரைகம அழகேஸ்வர குடும்பம் சிறப்புமிக்க ஒரு அதிகாரத்தை பெற்றிருந்தது என்று குறிப்பிட முடியும். உதாரணமாக, கிறிஸ்துக்கு பின் 1344 இலங்கை வந்த யாழ்ப்பாண சென்ற இபன் பதூதா என்ற அரேபிய தேச சஞ்சாரி ஆரிய சக்கரவர்த்தியின் உதவியுடன் சிவனொளி பாதமலைக்கு சென்ற வேளையில் வெள்ளை யானை வைத்திருந்த அழகக்கோணர் என்பவரை கண்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே செல்வாக்கு பெற்ற குடும்பங்கள் என்று நாம் இந்த பிரபு குடும்பங்களை குறிப்பிட முடியும். எனமானவர்களே, மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த அழகேஸ்வர குடும்பத்தை சேர்ந்த நிசங்க அழகேஸ்வர என்பவர்தான் கோட்டையை அமைத்ததாக குறிப்பிடப்படுகின்றது. அதாவது, ஆரிய சக்கரவர்த்திகளிடமிருந்து கம்பளை ராசதானியை பாதுகாக்கும் பொருட்டு கோட்டை பாதுகாப்பு அரணாக அமைக்கப்பட்டது. பின்னர் தான் அது கோட்டை தலைநகரமாக மாற்றம் பெற்றது. தந்தையின் பின் மகன், மூத்த சகோதரனின் பின் இளைய சகோதரன் என்றவாறான அரச மரபு முறை காணப்பட்ட காலத்தில் தாய்வழி மரபு முறை இங்கு தோன்றியதாக குறிப்புகள் காணப்படுகின்றன. தாய்வழி மரபு முறைகள், மாமனாரின் பின் மருமகனுக்கு ஆட்சியுரிமை, அரசனின் சகோதரியின் மகனுக்கு ஆட்சியுரிமை என்றவாறு ஆட்சி உரிமைகள் கைமாறப்பட்டதாம். வெளிநாட்டு தொடர்பு என்று பார்க்கும் பொழுது மாணவர்களே, கம்பளை காலத்தில் சீன தொடர்பு, சீன படையெடுப்பு என்பவற்றை குறிப்பிட முடியும். விசேடமாக பௌத்த கட்டிடக்கலையின் அடிப்படையில் விகாரிகள் பல எழுந்த காலம் இதுவாகும். மரச்சதுக்களுக்கு புகழ்பெற்ற எம்பக்க தேவாலயத்தின் தோற்றமும் இக்கால பகுதியாகும். கம்பளை காலத்தில் மாணவர்களே, பௌத்த விகாரிகளுடன் சிலைமனைகளுடன் அருகில் கோயில்கள், இந்து கோயில்கள் கட்டப்பட்டதாகவும் இந்து கடவுள் வணக்க வழிபாடுகள் காணப்பட்டதாகவும் குறிப்பிட முடியும். நாம் ஏற்கனவே பார்த்தது போல் தூது காவியங்களின் வளர்ச்சி காணப்பட்டது கம்பளை காலத்தில் ஆகும். அடுத்ததாக கோட்டை பாதுகாப்பு அரணாக அமைக்கப்பட்டது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இதுவும் கம்பளை காலத்தில் தான். ஆம், நான்காம் புவனேக பாகு தொடர்பாக ஏற்கனவே பார்த்தோம். கம்பளையின் அடுத்த மன்னன் தொடர்பாக நாம் பார்ப்போம், மூன்றாம் விக்ரமபாகு மன்னன். மூன்றாம் விக்ரமபாகு மன்னன் தொடர்பாக பார்க்கும் பொழுது, இவர் தெடிகம ஐந்தாம் பராக்கிரம பாகுவின் மகன். முதல் அட்டவணையில் நான் ஐந்திற்கு வட்டமிட கூறினேன். காரணமானவர்களே, கம்பளை காலத்தில் ஐந்தாம் பராக்கிரம பாகு மன்னன் தெடிகம பிரதேசத்தை தலைநகராக தெரிவு செய்து கொண்டு அங்கு ஆட்சி செய்ததாகவும், அங்கிருந்து கம்பளை ராஜ்யத்திற்கு சவால் விடுத்ததாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. எனவே மூன்றாம் விக்ரமபாகு மன்னன் ஐந்தாம் பராக்கிரமபாகு மன்னனின் மகன் என்ற குறிப்புகள் காணப்படுகின்றன. மரச்சதுக்களுக்கு புகழ்பெற்ற எம்பக்கே தேவாலயம் என்ற முருகன் கோயில் கட்டப்பட்டது மூன்றாம் விக்ரமபாகு மன்னன் ஆகும். எம்பக்க தேவாலயம் என்பது முருகன் கோயில் என்ற வரலாற்று தகவல்கள் காணப்படுகின்றன. யாழ்ப்பாண ஆரிய சக்கரவர்த்திகளால் கம்பளை பகுதிகள் சிலவற்றில் வரி திரை அறவிட்டதாகவும் இவர் காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் என்று நாம் குறிப்பிட முடியும். இது கம்பளை ராஜ்யத்தின் நிலைப்பிற்கு சவாலாக இருந்திருக்கும். எனமானவர்களே, ஆம், கம்பளி ராஜ்யத்தின் பிரதம அமைச்சராக காணப்பட்டவர் மூன்றாம் விக்ரமபாகுமன்னின் காலத்தில் நிசங்க அழகக்கோணர். இவர் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பாதுகாப்பு கோட்டையாக உருவாக்கினார். இங்கு படைகளை நிறுத்தி ஆரிய சக்கரவர்த்திகளை கம்பளி ராஜ்யத்தை ஆக்கிரமிப்பதை தடுத்த செயற்பாடுகளில் ஈடுபட்டார். ஆம், கம்பளியில் இடம்பெற்ற மிக முக்கியமான அடுத்த விடயம் என்னவென்றால் மும்மொழி கல்வெட்டு. மும்மொழி கல்வெட்டு அதாவது பரீட்சைக்கு அடிக்கடி வினவப்பட்ட வினா இது. சீனா தொடர்புடன் சம்பந்தப்பட்ட இந்த கல்வெட்டு என்னவென்று பார்ப்போம். சீனாவின் யுங்லோ பேரரசன் என்பவரால் செங்கோ என்ற தளபதி இலங்கைக்கு 3 முறை அனுப்பப்பட்டார். 1405 ஒரு முறை, 1409, 1411. 1405 வந்து சென்றதன் பின்னர் 1409 வந்தபோது வீர அழகேஸ்வரர் என்ற தளபதி செங்கோ தளபதியை முறைப்படியாக வரவேற்க தவறிவிட்டார். எனவே செங்கோ தளபதி என்ன செய்தார் என்றால், மாணவர்களே, தான் கொண்டு வந்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இலங்கையின் தென் பகுதியான தெய்வேந்திர முனை பகுதியில் காணப்பட்ட ஆலயம் ஒன்றிற்கு தானமாக இவற்றை வழங்கினாராம். அங்குதான் சீன மொழி, பாரசீக மொழி, தமிழ் மொழி, மிக முக்கியமாக தமிழ் மொழி ஆகிய மூன்றிலும் கல்வெட்டொன்றை பொறித்ததாக, எனவே இந்த கல்வெட்டு தான் மும்மொழி கல்வெட்டு என்று குறிப்பிடப்படுகின்றதாகவும், அடுத்ததாக இந்த செங்கோ தளபதி மீண்டும் சீனாவிற்கு சென்று 1411 இலங்கைக்கு வந்து வீர அழகேஸ்வரனுடன் போரிட்டு அவனை கைது செய்து சீனாவிற்கு கொண்டு சென்றதாக இக்கால வரலாற்று சம்பவங்களாக குறிப்பிட முடியும். ஆம், கம்பளி ராஜ்யம் தொடர்பான சிறப்பான விடயங்கள் உங்களுக்கு விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்த விடயம் பார்ப்போம் மாணவர்களே, கோட்டை ராசதானி. ஆம், இலங்கையின் இறுதி தலைநகரம் கோட்டை ராசதானி. இதன் பின்னர் தோன்றிய தனித்தலைநகரம் தான் கண்டி மாணவர்களே. இதன் அடிப்படையில் இலங்கையின் மிக முக்கியமான 7 தலைநகரங்களின் இறுதி தலைநகரம் தான் கோட்டை தலைநகரம். ஆம், கோட்டை ராசதானி 1415 ஆறாம் பராக்கிரமபாகு என்ற மன்னனால் தலைநகரமாக உருவாக்கப்பட்டது. ஆம், ஆறாம் பராக்கிரமபாகு மன்னன். இவர் சுனேத்ரா தேவி ஜெயமஹாலே என்ற இருவருக்கும் மகனாக பிறந்தார். 5 பராக்கிரமபாகு மன்னனின் பரம்பரையை சேர்ந்தவர் என்று குறிப்புகள் காணப்படுகின்றன. செங்கோ தளபதி வீர அழகேஸ்வரன் கைது செய்து சீனாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட போது கைது செய்யப்பட்ட தலைவர்களுள் ஜெயமகளே அதாவது ஆறாம் பராக்கிரமபாகுவின் தந்தையும் ஒருவராவார். எனவே இவர் கம்பளை காலத்தில் இளவரசனாக இருந்திருக்கின்றார் என்றும், அதன் பின்னர் தன் தாயுடன் வீதாகம மகா ஸ்தவிர பிக்குவிடம், வீதாகம பிக்கு என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிக்குவிடம் பாதுகாப்புக்காக பாதுகாப்புடன் வளர்ந்ததாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. 1412 ரைகம பிரதேசத்தின் அரசனாகி பின்னர் 1415 கோட்டைக்கு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார், முடிசூடிக் கொண்டார் என்று குறிப்பிடப்படுகின்றது. அம்மாணவர்களே, இவருக்கு வாரிசுகள் இல்லை. இவரால் வளர்க்கப்பட்ட அதாவது ஆண் வாரிசுகள் இல்லை. இவரால் மகன்மார் இருவர் வளர்க்கப்பட்டனர். ஒருவர் சப்புமல் குமாரன், இன்னொருவர் அம்புலுகல குமாரன். இந்த சப்புமல் குமார அம்புலுகல குமார இருவரையும் துணையாக கொண்டு இலங்கை அக்காலத்தில் பிரித்திருந்த 3 பிரிவுகளையும் ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த அரசன் என்று நாம் ஆறாம் பராக்கிரமபாகு மன்னனை குறிப்பிட முடியும். ஆம், இலங்கை அக்கால பகுதியில் யாழ்ப்பாண ராஜ்யம், கண்டி, கோட்டை என்ற 3 பிரிவுகளாக காணப்பட்டது. எனவே சப்புமல் குமாரனை யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பி ஆரிய சக்கரவர்த்திகளை வென்று யாழ்ப்பா பிரதேசத்தை ஒன்றிணைத்ததாகவும், மலைநாட்டு பிரதேசத்தில் ஜோதியே என்பவரால் மேற்கொள்ளப்பட்ட கிளர்ச்சியை அம்புலுகல குமாரனை கொண்டு அடக்கி கண்டிர பிரதேசத்தை கோட்டையுடன் இணைத்ததாகவும், வன்னி பிரதேசத்தையும் யாழ்ப்பாண பிரதேசத்தையும் மலைநாட்டு பிரதேசத்தையும் ஒன்றிணைத்து கோட்டை எனும் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்ததாக ஆறாம் பராக்கிரமபாகு மன்னனை குறிப்பிட முடியும். ஆம், இலங்கையை இறுதியாக ஒன்றிணைத்த அரசன் யார் என்ற வினாவிற்கும் ஆறாம் பராக்கிரமபாகு மன்னன் தான் விடையாக வருவார். ஏனென்றால் மாணவர்களே, அதன் பின்னர் இலங்கை பல்வேறு சிறு சிறு பிரிவுகளாக மீண்டும் பிளவுற்று ஒரு குழப்ப நிலையில் ஆட்சி காலம் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆம், ஆறாம் பராக்கிரமபாகுவின் பின்னர் இலங்கையை ஆட்சி செய்த அரசர்கள் தொடர்பாக பார்க்கும் பொழுது மாணவர்களே, ஆறாம் பராக்கிரமபாகுவிற்கு ஆண் வாரிசுகள் இல்லை என்று ஏற்கனவே குறிப்பிட்டேன். எனவே அவரது மகள் உலகுடைய தேவி என்பவனின் மகன் ஜெயபாகு இவர்தான் அடுத்த ஆட்சிக்குரியவராக இருந்தார். என்றாலும் சபமல் குமாரன் அவரது வளர்ப்பு மகன் படையெடுத்து வந்து யாழ்ப்பாணத்தில் பிரதேசத்தில் இருந்து படையெடுத்து வந்து ஆறாம் புவனேகபாகு எனும் பெயரில் அரசனானதாகவும், அதாவது ஜெயபாகுவை வெற்றி கொண்டு கொன்று அரசனானதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்று பஸ்துன் கோரளையில் சிங்கள கிளர்ச்சி ஏற்பட்டதும் இக்கால பகுதி என்று குறிப்பிட முடியும். இவரது பின்னர், ஆறாம் புவனேகபாகுவின் பின்னர் அவரது மகன் ஏழாம் பராக்கிரமபாகு என்ற பெயரில் கோட்டை பிரதேசத்தை ஆட்சியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இவருக்கு பின்னர், அதாவது ஏழாம் பராக்கிரமபாகுவை பதவி நீக்கிவிட்டு அம்புலிகளகுமாரன், மலையக பிரதேசத்தின் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர் அம்புலிகளகுமாரன் இவரை வெற்றி கொண்டு எட்டாம் வீர பராக்கிரமபாகு என்ற பெயரில் அரசனானார். இவர் காலத்தில்தான் மாணவர்களே இலங்கைக்கு போர்த்துக்கேயரின் வருகை இடம்பெற்றது. எனவே இலங்கைக்கு போர்த்துக்கேயர் வரும் பொழுது இலங்கையை ஆட்சி செய்த மன்னர் என்று பார்க்கும் பொழுது நாம் எட்டாம் வீர பராக்கிரமபாகு மன்னனை குறிப்பிட முடியும். ஆம், இதன் பின்னர் இலங்கையின் போர்த்துக்கேயருடன் சம்பந்தப்பட்ட பல்வேறு தகவல்கள் இலங்கையும் மேற்குலகமும் என்ற பாடப்பகுதியில் நாம் பார்ப்போம். எனவே தம்பதினிய தொடக்கம் கோட்டை வரையிலான அரசர்களின் ஆட்சி தொடர்பான சிறப்பு அம்சங்களை இங்கு நாம் பார்த்தோம். பக்தி இலக்கியம், போர் இலக்கியம், புகழ் காவியம், போதனா காவியம், விளக்க உரை நூல்கள் எனும் அடிப்படையில் பல்வேறு இலக்கியங்கள் வளர்ச்சி கண்டது கோட்டை காலம் என்று குறிப்பிட முடியும். உலர்வளைய புராதன நகரங்களின் வீழ்ச்சியும் தென்மேற்கில் புதிய ராஜ்யங்களின் தோற்றமும் என்ற பாடப்பரப்பு தொடர்பான பல்வேறு விளக்கங்கள் இப்பாடப்பகுதியில் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைய பாட இறுதியில் உங்களுக்கு வழங்கப்பட உள்ள மூன்று வினாக்களுக்கு நீங்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கத்தினூடாக, வாட்ஸ்அப்போடாக அல்லது SMS ஊடாக விடைகளை எழுதி அனுப்புமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று உங்களது கருத்துக்கள், இப்பாடம் தொடர்பான கருத்துக்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப முடியும். ஆம், எனது தொலைபேசி இலக்கம் 077-1549-0046 077-1549-0046 ஆமாணவர்களை, வினாக்களை எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது வினா, இலங்கையின் புராதன தலைநகரங்களின் இறுதி அரசர்களை பட்டியலிடுக. இலங்கையின் புராதன தலைநகரங்களை ஆட்சி செய்த இறுதி அரசர்களை பட்டியலிடுக. அடுத்த வினா, ஒவ்வொரு தலைநகரங்களிலும் எழுந்த நூல்களுக்கு உதாரணம் ஒவ்வொன்று தருக. ஒவ்வொரு தலைநகரங்களிலும் எழுந்த இலக்கிய நூல்களுக்கு ஒவ்வொரு உதாரணம் தருக. ஆம், அடைப்புக்குறிக்குள் எழுதிக் கொள்ளுங்கள், தம்பதினிய தொடக்கம் கோட்டை. கம்பளை ராஜ்யம் தொடர்பாக 5 விடயங்கள் தருக. கம்பளை ராஜ்யம் தொடர்பாக 5 விடயங்கள் தருக. ஆம், இந்த வினாக்களுக்கு விடைகளை நீங்கள் எழுதி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த முறை என்னால் வினவப்பட்ட வினாக்களுக்கு பல்வேறு பகுதிகளிலுமிருந்து விடைகள் வந்து சேர்ந்தன. அந்த வகையில் அதற்கான முதல் பதில் வந்து கிடைத்தது, பிட்டத்மலை இலக்கம் ஒன்று தமிழ் வித்யாலயத்தை சேர்ந்த செல்வி சஸ்மிதாவின் பதில்களாகும். அடுத்ததாக எனக்கு வந்து கிடைத்தது ஐஸ்லபி தமிழ் வித்யாலயத்தை சேர்ந்த செல்வன் ஆகாஷ் என்பவரின் பதில்கள். அதே போன்று அடுத்ததாக எனக்கு வந்து கிடைத்த பதில் மூன்றாவதாக தூய தோமியர் கல்லூரியைச் சேர்ந்த செல்வன் கணேஸ்வர் என்பவரின் பதில்கள். எனவே இவர்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடப்பகுதி உங்களுக்கு பல்வேறு விளக்கங்களை வழங்கியிருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதற்காக பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் மாணவர்களே.